நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிட்னி போண்டாய் கடற்கரையில் ஹனுக்கா விழாவுக்காக கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மீது இரண்டு துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை தீவிரவாத தாக்குதல் என காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை தயாரித்து வழங்கும் நான் செல்வி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிட்னி போண்டாய் கடற்கரையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை காவல்துறையினர் தீவிரவாத தாக்குதல் என அறிவித்துள்ளனர். ஹனுக்கா விழாவுக்காக கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மீது இரண்டு துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவர் உட்பட 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களில் 10 வயது சிறுமி ஒருவரும் அடங்குவார். இச்சம்பவத்தில் காயமடைந்த சுமார் 40 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் சுமார் 5 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. 1996 ஆண்டு போர்ட் ஆர்தர் படுகொலைக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவில் நடந்த மிக கொடிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவம் உலக அளவில் கண்டனத்தை ஏற்படுத்தியதுடன் யூத தளங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல சமூகங்களில் அச்சத்தை உருவாக்கியுள்ள இந்த தாக்குதல் வெறுப்பை எதிர்கொள்ளவும் யூத சமூகத்துடன் ஒற்றுமையாக நிற்கவும் தலைவர்கள் மீண்டும் அழைப்பு விடுக்க செய்துள்ளது. சிட்னியின் போண்டாய் கடற்கரையில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து கடந்த திங்கட்கிழமை இரவு ஆஸ்திரேலியா முழுவதும் ஹனுக்கா நிகழ்ச்சிகளும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கானோர் மலர்கள் வைத்து நினைவு செய்திகளை எழுதி தங்களின் அஞ்சலியை செலுத்தினர். போண்டாய் கடற்கரையில் நடைபெற்ற உணர்ச்சிமிகு நிகழ்வில் ரபாய் யோஷி சூச்சாட் 5 அடி உயரமுள்ள மெனோராவின் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து திரண்டிருந்தவர்களிடம், ஒளி எப்போதும் நிலைத்து நிற்கும், ஒளி இருக்கும் இடத்தில் இருள் தொடர முடியாது என்று உரையாற்றினார். பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த திங்கட்கிழமை இரவு சிட்னி ஒபரா ஹவுஸின் கூரைகள் ஹனுக்கா மெனோராவின் ஒளியில் ஒளிர செய்யப்பட்டன. சிட்னியின் போண்டாய் கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கொடிய தாக்குதல் தொடர்பாக ஆஸ்திரேலிய காவல்துறை நேற்று புதிய முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு காரணமானதாக கூறப்படும் நபர்கள் ஒரு பயங்கரவாத அமைப்புடன் தங்களை இணைத்துக் கொண்டிருந்ததாகவும், தாக்குதல் நடைபெறுவதற்கு முன் பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்திருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹனுக்கா விழாவை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு தீவிரவாத தாக்குதலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் பாதுகாப்பு மற்றும் துப்பாக்கி கட்டுப்பாடு சட்டங்கள் குறித்த விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த போண்டாய் தாக்குதலை 50 வயதான சாஜித் அக்ரம் மற்றும் அவரது 24 வயது மகன் நவீத் அக்ரம் ஆகியோர் நடத்தியதாக காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதல் நடைபெற்றபோது காவல்துறையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் சாஜித் அக்ரம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது மகன் நவீத் அக்ரம் கடுமையாக காயமடைந்து காவல்துறை கண்காணிப்பில் மருத்துவமனையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவருக்கு நினைவு திரும்பியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை ஆணையர் மால் லானியன் தாக்குதலுக்கான பின்னணி குறித்து அதிர்ச்சிகரமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தாக்குதல் இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நவீத் அக்ரத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தில் தன்னை இஸ்லாமிக் ஸ்டேட் IS என்று அறிவித்துள்ள பயங்கரவாத அமைப்பின் அடையாளங்களை கொண்ட 2 கொடிகள் மற்றும் வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த ஆதாரங்கள் தாக்குதலின் நோக்கத்தை புரிந்து முக்கியமானவை என காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த மாதம் இந்த தந்தை மகன் இருவரும் பிலிப்பீன்ஸ் நாட்டிற்கு பயணம் செய்திருந்ததை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த பயணத்தின் நோக்கம் மற்றும் அவர்கள் அந்நாட்டில் எங்கு சென்றனர் என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், இந்த வெளிநாட்டு பயணம் தாக்குதலுக்கு தொடர்புடையதாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். தாக்குதல்தாரிகளில் ஒருவரான தந்தை சாஜித் அக்ரமிற்கு 2023 ஆண்டு கேட்டகரி ஏ பி வகை துப்பாக்கி உரிமம் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்தது. அவர் சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட 6 துப்பாக்கிகளை வைத்திருந்திருக்கிறார். அவற்றில் 4 தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. மீதமுள்ள 2 துப்பாக்கிகள் கேம்சி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் காவல்துறை நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டன என்று நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை ஆணையர் மால் லேனியன் தெரிவித்தார்.
From the scene yesterday, but also as a result of the search warrant at the Campsie address. Ballistics and forensic investigation will determine this morning that those 6 firearms are the 6 that were licensed to that man, but also that they were used in the offence at Bondi.
சாஜித் அக்ரத்தின் மகன் நவீத் அக்ரம் சிறைக்கு சென்ற 2 நபர்களுடன் தொடர்பில் இருந்த காரணத்தினால் பல ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு உளவுத்துறை ஏசியோவினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். எனினும் அவர் பயங்கரவாத சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டதாக எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏசியோ விசாரணை முடிந்து சுமார் 4 ஆண்டுகள் கடந்த பின்னரே 2023 ஆண்டில் தந்தை சாஜித் அக்ரமிற்கு துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் துப்பாக்கி உரிமம் வழங்கும் சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என அம்மாநில பிரீமியர் கிறிஸ் மின்ஸ் தெரிவித்துள்ளார். குற்றப்பதிவுகள் மட்டுமல்லாமல் குற்ற புலனாய்வு தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு துப்பாக்கி உரிமம் வழங்குவது அல்லது ரத்து செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அவர் மேலும் கூறினார். நியூ சவுத் வேல்ஸில் துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் கன் ரெஜிஸ்ட்ரியால் கையாளப்படுகின்றன. துப்பாக்கி உரிமம் வழங்குவது குறித்து நடந்த எட்வர்ட்ஸ் விசாரணைக்கு பிறகு முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் அனைத்தும் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் காலப்போக்கில் தேசிய துப்பாக்கி ஒப்பந்தம் நேஷனல் ஃபயர்ஆர்ம்ஸ் அக்ரிமெண்ட் தனது வலிமையை இழந்துவிட்டதாகவும் கன் கண்ட்ரோல் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிம் குவீன் தெரிவித்தார்.
All the bits and pieces that we can, even following the Edwards coroner's report, we still haven't picked up all of those laws. We need reforms to categorisation. You can still get a pump action or a lever action shotgun under category B.
ஆன்டிசெமிட்டிசம் யூதர்கள் மீதான வெறுப்பு நடவடிக்கைகளை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் ஆளும் லேபர் அரசு தோல்வி அடைந்துள்ளதாக பெடரல் எதிர்க்கட்சித் தலைவர் சூசன் லீ விமர்சித்துள்ளார்.
I think more action should have been taken by this government, and that's what I'm hearing from the community, that this Albanese Labor government has failed Jewish Australians. Look at what Jewish Australians have experienced over the last 2 years. Childcare centres being torched, cars being bombed, hideous graffiti sprayed on buildings.
இதேவேளை பொண்டை கடற்கரை தாக்குதலின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவரை ஆயுதம் இழக்க செய்த நபரான அஹ்மத் அல் அஹ்மத் கதாநாயகனாக பாராட்டப்படுகிறார். சிரியாவில் பிறந்த முஸ்லிமான அவர் ஆஸ்திரேலியாவின் உயரிய மனிதாபிமான மதிப்புகளை பிரதிபலிப்பவர் என பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தெரிவித்துள்ளார். தாக்குதலின் போது துப்பாக்கிச்சூடு காயங்களுக்குள்ளாகி தற்போது அறுவை சிகிச்சைகள் மூலம் சிகிச்சை பெற்று வரும் அஹ்மத் அல் அஹ்மதை செயின்ட் ஜார்ஜ் மருத்துவமனையில் பிரதமர் நேரில் சந்தித்தார். சிட்னியில் பழக்கடை நடத்தி வரும் அஹ்மத் அல் அஹ்மத் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதற்கு முன் சிரியா காவல்துறையில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாக்குதல் நடைபெறுவதை கண்ட அந்த கணத்தில் அவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் மற்றும் சிந்தனை போக்குகள் குறித்து பொண்டை ஹீரோ என்று போற்றப்படும் அவருடன் உரையாடியதாக பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தெரிவித்தார்.
I thanked him for the lives that he helped to save, and I wished him all the very best with his surgery. I was able to also thank the health professionals, the doctors, nurses and staff at St George Hospital.
நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிறிஸ் மின்ஸ் அவர்களும் கடந்த திங்கட்கிழமை இரவு அஹ்மத் அல் அஹ்மதை மருத்துவமனையில் சந்தித்து அவரது அசாதாரண தைரியம் குறித்து பாராட்டியுள்ளார். இரு பிள்ளைகளின் தந்தையான அஹ்மத் அல் அஹ்மத் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிதி திரட்டலில் 1 மில்லியன் கடந்துவிட்டதாக கூறப்படுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.